الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا قد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غلاظ شداد لا يعصون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون صدق الله مولانا العظيم கண்ணியமான தாய்மார்களே சகோதரிகளே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய பரிசுத்தமான தீனுடைய உபதேசங்களை செவி சாய்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான். உலகத்திலே அல்லாஹு தஆலா ஒரு மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய அருட்கொடைகளில் ஒரு உயர்வான ஒரு அருட்கொடைதான் அல்லாஹு தஆலா இந்த புனிதமான தீனை ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாளிலே எடுத்து நடப்பதற்கு கொடுத்திருக்கின்ற அருட்கொடை. கண்ணியமானவர்களே, அன்பானவர்களே, இந்த உலகத்திலே அல்லாஹு தஆலா எங்களை உயர்ந்த ஒரு நோக்கத்திற்காக படைத்துள்ளார். ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்திலே வாழ்வதற்கு ஒரு அழகான சிறந்த வழிமுறையை அல்லாஹு தஆலா காட்டி தந்திருக்கிறார். இந்த புனிதமான இஸ்லாம் மனிதனை அறியாமையிலிருந்து தெளிவுக்கு கொண்டு சென்று, அதேபோன்று மிக கெட்ட குணங்களிலிருந்து நல்ல பண்புகளுள்ள மக்களாக மாற்றியிருக்கிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே முதலாவது படைத்தது ஹதரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களைத்தான் இந்த உலகத்திலே அல்லாஹ் படைத்தார். உலகத்திலே முதலாவது மனிதனாக படைக்கப்பட்டது ஒரு ஆண். அல்லாஹு தஆலா தன்னுடைய கரத்தால் ஹதரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைத்து அவரிலிருந்து அவருக்கு துணைவியாக ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தார். தஃப்ஸீருடைய அலமாக்கள் சொல்கிறார்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய விலா எலும்பிலிருந்துதான் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தான். இப்போது ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு துணைவியாக ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து விட்டுத்தான் அல்லாஹு தஆலா சொல்கின்றான், وَقُلْنَا يَا آدَمُ اسْكُنْ أَنْتَ وَزَوْجُكَ الْجَنَّةَ நாங்கள் சொன்னோம், ஆதமே அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், நீங்களும் உங்களுடைய மனைவியும் சொர்க்கத்திலே நுழைவீராக, சொர்க்கத்திலே வசிப்பீராக. وَكُلَا مِنْهَا رَغَدًا حَيْثُ شِئْتُمَا இந்த உயர்வான சொர்க்கத்திலிருந்து எவற்றையெல்லாம் நீங்கள் சந்தோஷமாக உண்ணுவதற்கு பருகுவதற்கு சுகமாக இருப்பதற்கு விரும்புகின்றீர்களோ எல்லாவற்றையும் நீங்கள் புசியுங்கள். வலா தக்குவதாகி ஷஜரா என்றாலும் இந்த மனித சமுதாயத்திற்கு முதலாவதாக அல்லாஹு தஆலா தடுத்த விடயம் சொர்க்கத்துடைய முழு ஞாபகத்துகளையும் அனுபவிக்க செய்துவிட்டு ஒரே ஒரு மரத்தின் பக்கமும் கூட நீங்கள் செல்ல வேண்டாம் என்று அல்லாஹ் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தையும் அவருடைய துணைவியையும் தடுக்கின்றான். இதுதான் சோதனை. மனித வாழ்க்கை சோதனையின் ஆரம்ப கட்டம் இதுதான். சொர்க்கத்தில் வச்சு சோதனை. சொர்க்கத்தை பார்த்தார்கள், திரும்புகின்ற பக்கமெல்லாம் சுகங்கள், மாட மாளிகைகள் எல்லா விதமான சுகங்கள் என்றாலும் அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டான், நீங்க வேண்டியதை புசிங்க, வேண்டியதை அனுபவிங்கள், ஆனால் வலா தக்ரபாஹாதிஹி ஷஜரா இந்த மரத்துக்கு நீங்க மரத்துக்கு கிட்டையும் செல்ல வேண்டாம். அதுதான் அந்த வார்த்தையுடைய அர்த்தம். கண்ணியமானவர்களே, அல்இன்சான் ஹரீசுன் லிமா முனிஅன்னு சொல்வார்கள். மனிதன் எதனை விட்டும் தடுக்கப்பட்டுள்ளானோ அந்த தடுக்கப்பட்ட செயலை செய்வதற்கு பேராசை கொண்டவன் என்று அரபியிலே சொல்வார்கள். சொர்க்கம் என்றால் எவ்வளவு இன்பம் இருக்கும். இவற்றையெல்லாம் இருக்கும் பொழுது இப்ப ஷைத்தானும் அங்கிருக்கிறான். கண்ணியமானவர்களே, ஷைத்தான் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எவ்வாறு வழிநடக்க வேண்டும் என்ற திட்டத்தை தீட்டுகின்றான், திட்டம் தீட்டுகின்றான், சிந்திக்கின்றான், எவ்வாறு வழிநடக்கலாம், எவ்வாறு இறைவனுக்கு மாற்றம் செய்ய வைக்கலாம் என்று சிந்திக்கின்றான். சுவர்க்கத்தில் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் மனைவியும் இருக்கும் பொழுது ஷைத்தான் மிக பயங்கரமாக அழுகின்றான், விம்மி விம்மி அழுகின்றான், காரணம் சொல்லவில்லை அழுகின்றான். கேட்டான் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், நீ ஏனப்பா இப்படி பயங்கரமாக? அதை நான் என்னத்தை சொல்வேன் ஷைத்தான், காரணம் சொல்லல, மீண்டும் மீண்டும் அழுது கொண்டே இருக்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஷைத்தானை வற்புறுத்தினார்கள், நீ அழக்கூடிய காரணம் என்ன? ஷைத்தான் மீண்டும் அழுதான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய பதிலை மிக மும்முரமாக எதிர்பார்க்கும் வரைக்கும் அழுதான். இது ஷைத்தானுடைய திட்டம். இந்த குணம் இன்று எமது குழந்தைகளிடத்தில் இருக்கிறது. அந்நியமானவர்களே, ஒரு பொருளை ஒரு குழந்தை வாங்கி கேட்க வேண்டும் என்று விரும்பி சென்றா முதலாவது அழும், சாப்பிடாம இருக்கும், கோபிச்சு கொள்ளும். இப்ப பெத்து வளர்த்த உமா அப்பாவுக்கு இறக்கம், இந்த புள்ள சாப்பிடாம இருக்கும், கோபிச்சுக்கிறீங்க, இப்ப என்ன வேணும்னு கேட்பான். இப்ப மகன் சொல்லுவான், எனக்கு ஒரு கம்ப்யூட்டர் வேணும், எனக்கு ஒரு போன் வேணும், ஸ்மார்ட் போன் வேணும், அதற்காக சாப்பிடாம இருப்பான், அதற்காக இரவு பகலாக அழுவான். இப்ப உமா பாப்பா இறக்கத்தில் இதை தூக்கி வாங்கி கொடுத்துருவான். இது தன்னுடைய வேண்டுகோளை, தன்னுடைய வேண்டுகோளின் பக்கம் நூற்றுக்கு நூறு அந்த தாய் தந்தையின் கவனத்தை திருப்புவதற்காக அந்த குழந்தை மேற்கொள்கின்ற மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சி என்றே சொல்லலாம். செய்தானும் இங்கிலீஷும் இவ்வாறு தான் சூழ்ச்சி போட்டான், பயங்கரமாக அழுதான். அதனே நல்கிறாய், நான் எதை சொல்லுவேன், நன்றாக சிந்தித்து பாருங்கள். அதற்கு ஆடமே அல்லாஹு தஆலா இந்த முழு உலகத்தில் உள்ள சொர்க்க இந்த சொர்க்கத்தில் உள்ள எல்லாவற்றையும் நீங்க அனுபவிங்கன்னு சொல்லிட்டு இந்த பழத்தை மட்டும் இந்த மரத்தை மட்டும் நெருங்க வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறானே, ஏன் தெரியுமா? அதை நினைக்கும் போதுதான் இன்னைக்கு அழுக வரு, அதை நினைக்கும் போது அழுக வரு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு யோசனை, அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான், வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரத, ஃபதகூனா மினல் லாலிமீன், நீங்க இந்த மரத்தை கிட்ட போனா உங்களுக்கு நீங்களே அநியாயம் செய்தவர்களாக மாறி விடுவீர்கள். எப்படி வசனம் அல்லாஹ்வு தஆலா ஏற்கனவே சொல்லிட்டார், நீங்க போனா விபரீதம் என்றாலும் ஷைத்தானுடைய ஊசலாட்டம் வேலை செய்து ஷைத்தான் சொன்னான் ஏனென்று தெரியுமா, ஹல் அதுல்லுகுமா அலா ஷஜரத் அலா ஷஜரத்தில் குந்தி உமுல்கில்லா யப்லா, அல்லாஹு தஆலா இதை சாப்பிட வேண்டாம் என்று சொன்னது. அதுவே பாருங்க, நீங்களும் கூட மனைவியும் இந்த உயர்வான சொர்க்கத்தில் இருக்கிறீங்க, ஆனா கொஞ்ச காலம் போனா ரெண்டு பேரும் மௌத்தா போயிருவீங்க. இந்த இன்பம் இல்லாம உங்களுக்கு இல்லாம போயிடும். இந்த மரத்தை சார்ந்த மரத்தில் உள்ள கனியை சாப்பிட்டால் நீங்க சஜரத்துல் குல்து, அல்லாஹ் குர்ஆன்ல ஷைத்தானுடைய வார்த்தையை சொல்றான், இது நிரந்தரமாக செய்யக்கூடிய மரம் இந்த கனி, நீங்க சாப்பிட்டா உயிரோடு இருந்திருவீங்க. அதனால தான் அல்லாஹ் உங்களை தடுத்திருக்கிறான். இன்னொரு சந்தர்ப்பத்தில் அல்லாஹு தஆலா அந்த சம்பவத்தை வேற மாதிரி சொல்றான். இபிலீஸ் சொல்றான், இல்லா அந்த கூனா மலக்கை, இதை சாப்பிட்டா நீங்களும் உங்களோட மலையையும் சென்று மலக்குகளாக ஆகிவிடுவீங்க. மனிதனுக்கான மலக்கு உயர்ந்தவர், அதனால நீங்க சாப்பிட்டா மலக்கு ஆகக்கூடாது என்பதற்காகத்தான் அல்லாஹ் இதை சாப்பிட வேண்டாம் என்று தடுத்திருக்கிறார். அல்லது நீங்க சொர்க்கத்தில் மௌத்தாகாம நிரந்தரமாக இருப்பீங்க. இந்த ரெண்டு சிறப்பும் இருக்கு. எப்படி ஷைத்தானுடைய திட்டம் இப்படி சொல்லி சொல்லி சாப்பிட வச்சான். அவங்களும் நினைக்கல, அல்லாஹு தஆலா சொன்னானே ஃபதகூனா மினல் லாலிமீன், நீங்க அநியாயக்காரர்களாக மாறிவிடுங்கன்னு சொல்லி அதை பொருட்படுத்தல. சாப்பிட்டாங்க, அந்நியமானவர்களே, சைத்தானுடைய மாயாஜால வலைக்கு மாட்டுப்பட்டு மலக்காகுறதுக்காக சாப்பிட்டாங்க, அல்லாஹ்வுக்கு மாற்றம் செஞ்சாங்க. இப்ப என்ன நடந்துச்சு, மலக்காக மாறினாங்களா, மௌத்தாகாம ஆயுள் காப்புறுதி பெற்றுட்டாங்களா, இல்ல அவங்க ரெண்டு பேருக்கும் வயிற்றோட்டம் எடுத்துச்சு. சொர்க்கத்தில் வயிற்றோட்டம் போயிச்சு, அது சரி இல்லை என்பதற்காக வேண்டித்தான் சாப்பிட வேண்டாம் என்றார். இவ ரெண்டு பேரும் அவனோட முழு ஆடைகளும் அவ்வாறு களைந்து உளுந்துட்டு, சபகத்தகுமா சௌகாத்துகுமா, ரெண்டு பேரும் மறைவிடமும் வெளிப்பட்டது. சொர்க்கத்துல மரத்துல இலைகளை பிச்சு மறைக்க தொடங்கின. இந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா சொல்றான், ஏ ஆதமே, நான் உங்களுக்கு சொல்லலையா, அலம் அன்ஹக்குமா அன் தில்குமா ஷஜரா வகுல்லகுமா இன்ன ஷைத்தான லகுமா அதுவும் முபீன், நான் உங்களுக்கு சொல்லலையா இந்த மரத்துக்கிட்ட போக வேண்டாம் என்று, சைத்தானங்களுக்கு பகிரங்கமான விரோதி என்று சொல்லலையா, ஏன் நீங்க அவனுக்கு வழிபட்டீங்க நல்லா கேட்டுட்டு ஹதரத் ஆதமையும் ஹதரத் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமையும் அல்லாஹ் தஆலா தூக்கி பூமிக்கு வீசுறான். ரெண்டு பேரையும் ஒரே இடத்துல வீசல, ரெண்டு பேரையும் ரெண்டு தொலைவில் வீசினான், தொலைவில் வீசினான். எவ்வளவு காலம் தௌபா செஞ்சான், கிதாபு தௌபாவின் என்ற கிதாபுல ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல தௌபா பத்தி எழுதுறாங்க. 100 வருஷம் சுஜூதுல இருந்து துஆ கேட்டாங்க, தன்னுடைய கண்ணீரின் காரணமாக பூமியில புற்பூண்டுகள் கூட முளைத்தது. அல்லாஹு தஆலா உறவு நின்ற காலம் மழுதும் அவருடைய துஆவை ஏற்றுக்கொண்டது. மிச்ச காலத்துக்கு பின்னால் தனக்கு செஞ்ச அநியாயத்தை சொன்னாங்க, அல்லாஹ் சொன்னான் நீங்க உங்களுக்கு அநியாயம் செய்யக்கூடியவர்களாக, இப்ப செஞ்சிட்டு வா கேட்கிறாங்க, நாங்க அநியாயம் செய்து விட்டோம், நீ இரக்கம் காட்டாவிட்டால் எங்களை மன்னிக்காவிட்டால் நஷ்டவாளிகளாக ஆகிவிடும். கண்ணியமானவர்களே, ஏன் இந்த தலைப்பை சொன்னா, ஒரு ஆண் அவன் சந்தோஷமாக இருப்பதென்றால் அது சொர்க்கமாக இருக்கட்டும் அங்க ஒரு பெண்ணுடைய துணை அந்த ஆணுக்கு தேவை. அதனாலதான் ஹஜரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு துணைவாக ஒரு பெண்ணு அல்லாஹ் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சி சொர்க்கத்துல வாழ வச்சான். கண்ணியமானவர்களே, அன்பானவர்களே, மனிதனால் தவறு செய்யக்கூடியவன் என்பதை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் உடைய முதல் மனிதர்களுடைய சம்பவத்திலிருந்து அல்லாஹ்வுக்கு படிச்சுட்டாராம். அடுத்தது இன்னொரு விடயம், அல்லாஹ் ஃபஹாதல ஃபஅஸா ஆதம் ரப்பஹு ஃபஹவா, ஆதம் தன்னுடைய ரப்புக்கு மாறு செய்தார் என்று சொல்றான். என்றாலும் இந்த மாறு செய்ய வைத்ததெல்லாம் அல்லாஹ்வுடைய நுட்பம். ஏனென்றா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹு தஆலா சொர்க்கத்துல படைச்சாலும் அவங்கள சொர்க்கத்துல நிரந்தரமாக வாழ வைப்பதற்காக படைக்கிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைக்கிறதுக்கு முன்னால சூரா பக்கரா ஆரம்ப பகுதியில் அல்லாஹு தஆலா மனிதன வர்க்கத்தை படைக்கிறதுக்கு முன்னால மலக்குமாரிடத்தில் சொல்றான், இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்தி கலீஃபா. மலக்குமார் என்னுடைய மலக்குமார்களே, நான் பூமியில ஃபில் அர்தி என்றார், நான் பூமியில எனது பிரதிநிதிகளை படைக்கப் போகிறேன், பூமியில மனுஷனை படைக்க போகிறேன் அல்லாஹ் சொல்றான். அப்ப சொர்க்கத்துல படை ஹஜரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்த சொர்க்கத்துல வாழ வச்சு அங்க அவர்கள் மூலம் தவறுகளை உண்டாக்கி தவறு செய்ததன் காரணமாக பூமிக்கு அனுப்பியது, இது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு நுட்பம். என்ன காரணம்? கண்ணியமானவர்களே, மனிதன் என்றால் தவறு செய்வான், அவன் தவறு செஞ்சால் தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளணும் என்பதுதான் இந்த மனித படைப்பின் ஒரு மிகப்பெரிய ஒரு நுட்பமாக இருக்கிறது. அடுத்த விடயம், எங்கிருந்து இந்த மனிதன் இந்த பூமிக்கு வந்தான்? சொர்க்கத்திலிருந்து வந்தான். அதே சொர்க்கத்துக்கு மீண்டும் இந்த மனித வர்க்கம் செல்வதுதான் இந்த மனித படைப்பின் நோக்கம். அதனாலதான் ஆரம்பத்தோட சொன்ன அல்லாஹு தஆலா உயர்ந்த நோக்கத்துக்கு ஆண்களை படைச்சிருக்கிறான், படைச்சு உயர்ந்த ஒரு வழிகாட்டலை தந்திருக்கிறான். ஆணும் பெண்ணுமாக, கணவன் மனைவியாக இந்த உலகத்தில அல்லாஹு தஆலா எங்களை வாழ வைக்கிறான். கண்ணியமானவர்களே, நாங்கள் ஆண் கணவன் வேறொரு தாய் தந்தைக்கு பிறந்தவராக இருந்தாலும், மனைவி தன்னுடைய ஊரைச் சேர்ந்தவளாக இருந்தாலும், வேறொரு தாய் தந்தைக்கு பிறந்தவளாக இருந்தாலும், வெளி ஊரைச் சேர்ந்தவளாக இருந்தாலும், வெளிநாட்டைச் சேர்ந்தவளாக இருந்தாலும், அல்லாஹு தஆலா சொல்றான், அந்நியமானவர்களே, நாங்கள் உங்களில் இருந்துதான் உங்களுடைய துணைவிகளை படைத்தோம். ஒரு ஆன்மீக தெளிவாக சொல்கிறேன், உங்களிலிருந்துதான் உங்களுக்குரிய மனைவி மாறையும் நாங்கள் படைச்சோம். கண்ணியமானவர்களே, எனவே இந்த உலகத்தில் கணவன் மனைவி வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு நியமத்து தான் அல்லாஹு தஆலா குழந்தை செல்வங்களை தந்தது. குழந்தை செல்வங்களை தந்தது. இன்னைக்கு குழந்தை செல்வங்கள் என்ன, நாங்கள் என்ன நோக்கத்தில் பெற்று வளர்க்கிறோம் என்று சிந்திக்க வேண்டும். முதலாவது கண்ணியமான சகோதரர்களே, இன்று அல்லாஹு தஆலா தந்த நியமத்துகளை நாங்கள் அல்லாஹு தஆலா ஏன் தந்தான் என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். ஒரு தாயும் தந்தையும் தன்னுடைய குழந்தைகள் மூலம் உயர்ந்த சொர்க்கத்தை தயாரிக்கக்கூடிய வழி அல்லாஹ் காட்டி தந்திருக்கிறான். அந்நியமானவர்களே, சஹாபி பொன்மணிகள்ல ஹன்சா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லக்கூடிய ஒரு பொன்மணி, அந்த காலத்தில் கவிதை படிக்கிறதில மிகவும் மும்முரமான பொன்மணி, திறமசாலி என்றாலும் ஈமானுடைய பொன்மணியாக இருந்தாங்க. தனக்கு நான்கு குழந்தைகள், யுத்தம் நடக்க போகிறது, நான்கு குழந்தைகளையும் அந்த பொன்மணி குளிப்பாட்டி அழகான ஆடைகளை அணிவித்து ஆயுதங்களை கழுத்திலே கொளுவி சொல்கின்றான், மக்களே, நாளைக்கு நடக்கின்ற யுத்தத்தில் நீங்க நான்கு பேரும் போய் இஸ்லாமிற்காக பாடுபட வேண்டும், உங்களுடைய உயிர்களை தியாகம் செய்ய வேண்டும். அல்லாஹு தஆலா நாளை வரமையில என்னை எவ்வாறு கூப்பிடணும் தெரியுமா? நாலு ஷஹீதுகளுடைய தாய் எங்கே? அல்லாஹ்வுடைய பாதையிலே உயிரை கொடுத்த நாலு ஷஹீதுகளுடைய, நாலு தியாகிகளுடைய தாய் எங்கே என்று அல்லாஹ் என்னை கூப்பிட வேண்டும் என்று அந்த தாய் அந்த குழந்தைகளுக்கு புத்திமதி சொல்கிறார். கண்ணியமானவர்களே, அவ்வாறு அந்த குழந்தைகள் நாலு பேரும் அந்த மௌத் ஆகுறாங்க. இது சஹாபாக்களுடைய தான் பிள்ளைகளை பெற்று வளர்ப்பதன் மூலம் தான் கொண்டிருந்த பேராசை இந்த உலகத்துடைய ஆசை அல்ல, இந்த உலகத்துடைய தேவை எனது குழந்தையை நிறைவேற்ற வேண்டும் என்பதும் அல்ல, எனது குழந்தை உலகத்திலே உயர்ந்த அந்தஸ்துகளை அடைந்து அதன் மூலம் தான் கண் குளிர வேண்டும் என்பதும் அல்ல. கண்ணியமானவர்களே, அல்லாஹு தஆலா இந்த மனித சமுதாயத்தின் எதிர்கால சந்ததிகளின் வெற்றியை வளர்ச்சியை ஒரு தாயும் தந்தையுடைய சாலிகான அமலிலே வைத்திருக்கிறான் என்பதை குர்ஆன் மிக தெளிவாக சொல்கிறது. கண்ணியமானவர்களே, ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹஜ்ரத் கதர் அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவத்தை குர்ஆன் மிக தெளிவாக சூரா கஃபிலே பேசுகிறது. சூரா கஃபிலே பேசுகிறது. கண்ணியமானவர்களே, அதிலே ஒரு சம்பவம், ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களிடத்திலே வந்து கேட்கிறாங்க, சில நபர்கள் இந்த காலத்தில் மிகப்பெரிய அறிவாளி யாருன்னு கேட்கிறான். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நான் தான். இந்த நான் தான்ன்றது அல்லாஹ்வுக்கு பிடிக்கல, அல்லாஹு தஆலாவுக்கு பிடிக்கல. அல்லாஹு தஆலா சொன்னான், உங்களோட பெரிய அறிவாளி இருக்கிறான். குர்ஆன் சொல்கின்றது, வஃப குல்லி தி இல்மின் அலீம், உலகத்தில் ஒருவன் மிகப்பெரிய அறிவாளியாக இருக்கட்டும், அவனோட பெரிய அறிவாளி நான் வச்சுத்தான் இருக்கிறேன், அவனையும் விட பெரிய அறிவாளி, அவனையும் விட பெரிய அறிவாளி. இப்படி முடிவில்லாத அளவுக்கு அறிவாளி இருந்து கொண்டே இருக்கின்றான். எனவே எந்த ஒரு மனிதனும் தன்னை அறிவாளி என்று பெருமையாக சொல்ல முடியாது என்ற முடிவுக்கு அல்லாஹு தஆலா வந்து சொல்கின்றான், நீங்க போங்க, என்னுடைய அடியார் ஒருத்தர் இருக்கிறார், இந்த இடத்துல நீங்க போனா கடலோரத்தில் இருப்பாரு, அவருக்கு நாங்க இல்மம் கொடுத்திருக்கிறோம், அவருக்கிட்ட போய் இல்மம் படிச்சுட்டு வாங்க. அவர் தான் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம். கண்ணியமானவர்களே, இல்மு படிக்க போறாங்க, நீளமான சம்பவம், குர்ஆன்ல வர சம்பவம். இப்ப கண்ணுடன கேட்டாங்க, மிச்சம் தூரம் களைப்புக்கு பின்னால கிட்டத்தட்ட பல மனுத்தியாளர்கள் பிரயாணம், நடந்து போற பிரயாணம், மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய அடிமைய தன்னுடைய வேலைக்கார சிறுவரை கூட்டிட்டு போறாங்க, சாப்பாடும் கொண்டு போறாங்க. இப்ப கண்ணியமானவர்களே, ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நீங்க என்னிடத்துல இல்மு படிக்கிறேன்னு சொன்னா எந்த கேள்வியும் கேட்கப்படாது, எந்த கேள்வியும் கேட்கப்படாது. சரி, நான் கேட்க மாட்டேன்னா அதுக்கு பின்னால சொல்றாங்க, ரெண்டு பேரும் ஒரு கப்பல்ல ஏறி போறாங்க. கப்பல்காரன் இவங்களை காசு இல்லாம சும்மா ஏத்திட்டு போறான். சும்மா ஏத்திட்டு போன ஒருத்தர் எங்களை ஒருத்தர் வாகனத்துல நடந்து போனோம், அவரை வாகனத்துல ஏத்திட்டு போறாரு, அவரை வாகனத்துல இருக்கிற சீட்டை நாங்க உடைச்சா எப்படி கோபம் வரும்? அதுல ஹிஜ்ர அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் இல்மு படிக்கிறதுக்கு போறாங்க, அந்த கப்பல்ல இருந்த ஒரு பலகையை உடைச்சாங்க. ஆனா சொன்னாங்க, நீங்க என்னோட வாரன்னா எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது. கண்ணியமானவர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாம் முந்திட்டாங்க, உங்களை சும்மா ஏத்திட்டு போற மனுஷன் கப்பலையா நீங்க உடைச்சீங்க, அநியாயம் இல்லையா செஞ்சீங்க? சொன்னாங்க, மூசாவே காலாலம் மம்முல்லக்க இன்னக்கலன் தஸ்தீய மைய சதரா, என்னோட நீங்க பொறுமையாக இருக்க மாட்டீங்கன்னு நான் உங்களுக்கு சொல்லலையா? மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, காலலா துவாஹிதினி விமானசி, நான் மறந்துட்டேன், பொறுமையாக இருக்க, மன்னிச்சுக்கோங்க, என்ன குற்றம் பிடிச்சிடாதீங்க, நான் தொடர்ந்து உங்களோட வரணும், உங்கள்ட்ட நான் இல்ம படிக்கணும். திரும்பி போனாங்க, ரெண்டாவது ஒரு ஊருக்கு போனாங்க. ரெண்டு பேருக்கும் பயங்கரமான பசி. இந்த சம்பவத்துல கடைசியில் ஒரு படிப்பினை இருக்கு, அதனால தான் இந்த சம்பவத்தை சொல்றேன். அந்நியமான தாய்மார்களே, மாணவர்களே, மிக நுணுக்கமாக கேளுங்க. ஒரு ஊருக்கு போனாங்க. அந்த ஊருக்கு போன உடனே இவங்களுக்கு பசி எடுத்துச்சு. அந்த ஊர்வாசிகளிட்ட ஏதாவது சாப்பிடத்தாங்கன்னு கேட்டாங்க. போயிருக்கிற யாரு? மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய நபி, பனூஸ்வர்களுடைய ரசூல் நபி, கலீமுல்லாஹ், அல்லாஹ்வோட பேசினவங்க. ஹிஜ்ர அலைஹிஸ்ஸலாம் உங்களுக்கான தாழ்ந்தவங்க தான், நபியா ரசூலா ஒலியாங்கிறதே சந்தேகம். எப்படி அவரோட மனிதர் ரெண்டாலும் அல்லாஹ் தஆலா சொல்றான், நாங்க அவருக்கு இல்ம கொடுத்தோம். இப்ப போன ரெண்டு பேரும் விசேஷமானாங்க. அந்த ஊர்வாசிகள் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கல, கவலையாக திரும்பி வராங்க. வழியில பார்த்த அந்த ஊருடைய வழியில ஒரு பெரியோர் சுவர் மதில் என்று சொல்வோம் கட்டு, இது கெழிஞ்சி உழப்பாக்குது. மூசா அலைஹிஸ்ஸலாம் கிதர் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, அந்த கெழிஞ்சி உழப்பாத்த அந்த தூணை நிமித்தி கட்டி கொடுத்தாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கோபம் வந்து கேட்டாங்க, அவங்க சாப்பாடு கேட்டு சாப்பாடு தராத மக்களுடைய இந்த மதிலையா நீங்க கட்டி கொடுக்கறீங்கன்னு கேட்டாங்க. என்னோட பொறுமையாக இருக்க மாட்டீங்க, நீங்க மன்னிச்சுக்கோங்க, நான் மறந்துட்டேன். மூணாவது தரம் போறாங்க, சிறுவர்கள் கொஞ்சம் பேர் விளையாடி கொண்டிருக்கிறான், சின்ன பிள்ளைகள் விளையாடி கொண்டிருக்கிறாங்க. ஒரு சின்ன பையனை பிடிச்சி அப்படியே கழுத்தை திருவி கொலை செஞ்சாங்க கண்ணுக்கு முன்னாங்க. மூசாரிசலாம் பொறுத்து கேட்பாங்க எல்லாட ரசூல், அவன் திரும்பி மறந்து கேட்டுட்டாரு, ஒரு பரிசுத்தமான ஒரு உயிரை அப்பா நீங்க கொலை செஞ்சீங்க, ஒரு பரிசுத்தமான ஒரு உயிரை ஏறப்பா குறைஞ்சீங்க, கோபம் வந்துச்சு. கண்ணியமானவர்களே சொன்னாங்க, நீங்க இந்த சொல்ல மீறி மூன்று தரம் கேள்வி கேட்டுட்டீங்க, இதனால எதுல இருந்து நீ என்ன செய்யணும், என்னோட விரையிலாது எங்கள் ரெண்டு பேருக்கு மத்தியில பிரிவு, நீங்க உங்களோட வேலையை பார்த்து போயிருங்க. அதுல சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சம்பவத்துக்கு பின்னால சொன்னாங்க, அவர் பொறுமையாக இருந்திருந்தால் வரைக்கும் நடக்கிற எத்தனையோ விடயங்கள் இன்னைக்கு நாங்கள் படிச்சிருக்கலாம். ஹதர் அலைஹிஸ்ஸலாம் மூலம் கண்ணியமானவர்களே, இப்ப ஹதர் அலைஹிஸ்ஸலாம் சும்மா விரட்டி அனுப்பல, சொன்னாங்க நீங்க பொறுமையாக நடக்காத மூன்று விஷயத்துக்கு உரிய காரணத்தை சொல்றேன், இப்ப கேட்டீங்கன்னா நியாயம் என்று சொல்வீங்க. முதலாவது, நாங்க கப்பல போனோம் இல்லையா, அந்த கப்பல் காரணங்களை சும்மாதான் எழுதி போனான், ஏன் பலகையை உடைச்சனு தெரியுமா, அந்த கப்பல் வாசிகளுடைய மிகப்பெரிய ஒரு அரசன் இருந்தான், அந்த அரசன் அந்த நாட்டு மக்களுடைய கப்பல்களை பலவந்தமாக பறித்தெடுக்கிறான். எந்த கப்பலா நல்லா அறிக்கிறோம், நல்ல உறுதியா இருக்கி வந்த கப்பலை மட்டும் மறைக்கிறோம். இப்ப வந்து வந்து சும்மாதான ஏத்திட்டு போன உபகாரம் செஞ்சிருக்கிறாங்க, இப்ப நான் இந்த பலகை ஒன்ற உடைச்சனுடா அரசன் பாப்பான், இது உடஞ்ச கப்பலப்பா, இதை நான் பறிக்க மாட்டேன், அரசன் பறிக்க மாட்டான் உடஞ்ச கப்பல், அதனால் அரசன் பறிக்காமல் இருக்கத்தான் நான் உடைச்சேன். சென்னாவது சொன்னாங்க, அம்மல் உலாம் நான் கட்டி கொடுத்தேன், அந்த சாப்பாடு கேட்டும் சாப்பாடு தராத அந்த ஊர்ல அந்த ஜிதார் அந்த சுவரை நான் கட்டி கொடுத்த காரணம் என்னண்டா, அந்த சுவருடைய இடம் யாருக்கு சொந்தமண்டா செனந்தம் கன்சுல்லகுமா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற சம்பவம் இது. அந்த சுவருக்கு கீழே அவங்க ரெண்டு பேருடைய பொக்கிஷமும் கஞ்சம் ரால் புதையல் பொக்கிஷம், ஐயோ வாப்பம்மா மவுத்த ஆகிறதுக்கு முன்னால எங்களோட பிள்ளைகள் பெருத்தா எடுக்கட்டும்னு சொல்லி புதையலை தோண்டி பொருட்கள்ல புதைச்சிட்டு மேலுக்கு சுவரை கட்டிருக்கிறான். இப்ப செவர் கழிந்து விழுந்தாங்க நடக்கும், உள்ள கேட்கிற புதையலை மக்கள் கண்டு அநியாயமா எடுத்துருவாங்க அனாதைகளுடைய சொத்தை, அதனால மக்கள் காணாம இருக்கிறதுக்காக வழிதான் கட்டி கொடுத்தேன். சிறுவர்களுக்குடைய சொத்து இருக்குது, அபூபுமா சாலிஹா, அந்த ரெண்டு பிள்ளைகளுடைய பாப்பாவும் சாலிஹான மனிதராக இருந்தார். கான அபூபுமா, அந்த அநாதைகளுடைய பாப்பா சாலிஹான மனிதராக இருந்தார். கண்ணியமானவர்களை உலமாக்கள் சொல்றாங்க, தஃப்ஸீருடைய உலமாக்கள் குர்ஆனுக்கு விளக்கம் சொல்றாங்க, ஒரு தாயும் தந்தையும் இந்த உலகத்தில் நல்லவர் செய்து சாலிகான மக்களாக வாழ்ந்தால் அவங்க மௌத்தானத்துக்கு பின்னால் அவங்களுடைய சந்ததியை பற்றி கவலைப்பட தேவையில்லை. அல்லாஹு தஆலாவுடைய சொத்து செல்வத்தை ரசூல்மார்கள் நபிமார்களை கொண்டு பாதுகாத்தான். அவங்களுக்கு போகக்கூடிய சொத்தை அல்லாஹ் யாரை கொண்டு பாதுகாத்தான்? அல்லாஹ்வுடைய ரசூல் மூசாவும் அல்லாஹ்வுடைய நேசர் ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டும் அல்லாஹ் பாதுகாத்தான். கண்ணியமானவர்களே, எனவே வகான அபூஹுமா சாலிஹா என்று சொன்னது கண்ணியமானவர்களே எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பணித்தினை. எனவே இந்த உலகத்தில் நாங்கள் பிள்ளைகளை பெற்று வளர்க்கின்ற நாம் எங்கள் பிள்ளைகளுக்காக சம்பாதிப்பதற்காக எங்களோட வாழ்க்கையில தொழுகை இல்லை கண்ணியமான சகோதரர்களே. 5 நேர தொழுகை முஸ்லீம் ஒரு மனிதர் பகல் 11:30 இஸ்லாத்துக்கு வந்தா 12 லோருக்கு பாங்கு சென்னா அவர் தொழணும். அவருக்கு கடமை. அவர் 60 தொழாம குஃபர்ல இருந்தாலும் சரி, அவருக்கு சூரத்துல் பாசிகா தெரியாதா? அவர் ஓரளவு திக்குர் ஓதணும். ஒண்ணுமே தெரியாதா? அவர் சூரத்துல் பாத்தியா ஓதுற நேரம் சும்மா நிக்கணும் அந்த தொழுகையில. அந்த அளவுக்கு தொழுகைய வலியுறுத்திருக்கிறது. இன்று பிள்ளை குட்டிகளுக்காக தொழுகை இல்லை, மனைவிக்காக தொழுகை இல்லை, சம்பாதிப்பு சம்பாதிப்பு என்னுடைய கணவர்கள் என்று அலைஞ்சி தெரியிறார். கண்ணியமானவர்களே, எங்களுடைய கணவர்களுடைய இந்த நிலையின் காரணமாக எங்களுக்கு தீன சொல்ல வேண்டிய தொழுகையை படித்துத் தர வேண்டிய ஒராடை படித்துத் தர வேண்டிய தீனின் பக்கம் வழிகாட்ட வேண்டிய எமது கணவன்மார்கள் தீன மறந்து வாழ்றாங்க என்று சொல்லி நாங்க பெண்கள் கவலைப்பட்டு தஹஜ்ஜத்து தொழுது 5 தொழுகைகளை தொழுது யா அல்லாஹ் இந்த கணவருக்கு நேரான வழியை காட்டிடு என்று துவா செய்யாம நாங்களும் இன்றைக்கு அவங்களோட பாணிக்கு பழகி இருக்கோம். கண்ணியமான தாய்மார்களே, அன்பானவர்களே, இந்த எந்த தாய் தந்தை தீன் இல்லையோ அந்த பிள்ளைகளுக்காக அந்த தாயும் தந்தையும் இந்த உலகத்தில 1000 சொத்துகளையும் 1000 காணிகளையும் 1000 வீடுகளையும் 1000 பணங்களையும் சேர்த்து வைத்து விட்டு மரணித்தாலும் அது அவர்களுக்கு நஷ்டமே நஷ்டம் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ளவும். கண்ணியமானவர்களே, முதலாவது விஷயம் என்னன்னா, எங்கட பிள்ளைகளுக்காக நாங்கள் சம்பாதிச்சு எங்கட பிள்ளைகளுக்கு சொத்து சேர்க்க வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம். இது தீன் இல்லாமல் சாத்தியமாக மாட்டாது. கண்ணியமானவர்களே, உதாரணம் என்று சொல்கிறேன். ஒரு வாப்பாவும் உம்மாவும் தொழுகை இல்லை, சம்பாதிச்சு சொத்துல தக்காத்து இல்லை, பரலான நோன்பு இல்லை, வசதி இருந்தும் ஹஜ் இல்ல, மரணித்து போயிட்டாங்க, மௌத்தாயிட்டாங்க. ஆனா தன்னுடைய குழந்தைகளுக்காக நிறைய சொத்து வாப்பாவும் உம்மாவும் தேடி கொடுத்துட்டு மௌத்தா போயிட்டாங்க. இப்ப பிள்ளைகள் மௌத்தானத்துக்கு பின்னால சொத்து எடுத்துக் கொள்றாங்க. இப்ப சொத்து பங்குல பிள்ளைகளுக்கு மத்தியில குழப்பம் வருது. இப்ப வாப்பாவும் மையத்தாக கபூர்ல இருக்கிறான். இப்ப பெற்று வளர்த்தி கஷ்டப்பட்டு சொத்து சேர்த்து கொடுத்த அந்த தாயும் தந்தைக்கும் பிள்ளைகள் திட்டுவாங்க. கண்ணியமானவர்களே, என் வாப்பா எனக்கு ஒழுங்கா பிரிச்சு தரல, அவருக்கு கொடுத்த. இன்னைக்கு எத்தனையோ பிள்ளைகள் உமாக்கும் வாப்பாக்கும் திட்டுறாங்க, மௌத்தா போன உமாக்கும் வாப்பாக்கும். கண்ணியமானவர்களே, நாங்க தீன கொடுத்தோம், அல்லாவை அறிமுகப்படுத்தியோம். மகனே, உன்னை தேவையை நிறைவேற்று அல்லா தான். எனவே உனக்கு நான் தீன படிச்சு தாரேன், நீ தீனோட வாழ்வாயாக, எந்த நிலைமையிலையும் நீ அல்லாவிடத்து நீ தொடர்பு கொள்வாயாக, அல்லா உன்னை தேவையை நிறைவேற்றுவான்னு நாங்க படிச்சு கொடுத்தா, நாங்க காசி மனத்தை கொடுத்தாலும் காசி மனத்தை கொடுக்காவிட்டாலும் அந்த புள்ள அல்லாவுக்கு விருப்பமான வழியில சொல்லுவார். அந்நியமானவர்களே, அந்நியமானவர்களே, இப்ப வசதி வாய்ப்பு கொடுக்கிறோம், ஆனா அதையும் கூட விசேஷமா தீன கொடுக்கிறோம். இந்த புள்ள என்ன செய்யும்? இந்த வாப்பாவும் உம்மாவும் என்ன தீனோட வாழ வச்சிருக்கிறாங்க, வசதி வாய்ப்பை தந்திருக்கிறாங்க. இப்ப வாப்பம்மாக்கு துவா செய்யும், பாப்பம்மா தந்த சொத்து செல்வத்தில தாய் தந்தைக்காக செலவு செய்யக்கூடிய பிள்ளையாக மாறும். கண்ணியமானவர்களே, உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய ஒரு ஹலீஃபா, ஹசரத் உமர் ரலியல்லாஹு தஆலா ஆட்சி காலத்திலே அவருடைய சந்ததியில் இருந்து வந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஹலீஃபா. அவங்க ஆட்சி காலத்துலதான் ஓநாயும் மாடும் ஒன்றாக மேய்ந்த சரித்திரம் நடந்தது. ஓநாயும் மாடும் ரெண்டு பேரும் எதிரி, இவை ரெண்டும் ஒன்றாக மேய்ந்துச்சு. அவ்வளவு நீதமான ஆட்சி. இவங்களுடைய மௌத்துடைய நேரத்தில் இவங்க அரசராக இருந்தும் வசதி வாய்ப்பாக வாழல, தன்னுடைய பிள்ளைகளுக்காக காசு பணத்தை சேர்க்கல, தீன மட்டுமே கொடுத்தார். இந்த உலகத்துடைய ஆசிரியத்தவராக இந்த உலகத்தில் வாழ்ந்தார். மௌத்தாகக்கூடிய நேரத்தில் வந்து கேட்டாங்க, ஹலீஃபா அவர்களே, உங்களோட பிள்ளைகளுக்காக நீங்க என்னத்தை விட்டுட்டு போறீங்க? எல்லாரையும் நீங்க ஏழையாக இல்லையா வாழ வச்சிட்டீங்க? அவங்களோட கையில வசதி வாய்ப்பு இல்லையே என்று சொன்னாங்க. அவங்க சொன்ன வார்த்தை அல்லாஹு தஆலா சொல்கின்றான், அவன் சாலிஹான மக்களை பொறுப்படுத்துள்ளான், மக்களை பொறுப்படுத்துள்ளான், அவன்தான் பொறுப்படுத்துகின்றான் என்று ராதில சொல்லியிருக்கிறான். என்ன பிள்ளைகளுக்கு நான் காசி பணத்தை கொடுக்கல, என் பிள்ளைகளை நான் சாலிஹான பிள்ளைகளாக வளர்த்திருக்கிறேன், எனவே அல்லாஹ் பொறுப்படுத்திக் கொள்வான் என்று ராதில் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். எனவே நான் பயப்படல. நான் கண்ணியமானவர்களே, இந்த ஆட்சியில இவருக்கு எதிராக இவருடைய குடும்பத்தில் இருந்த ஒருத்தர் மிகுந்த அதிகமான சொத்துக்களை சேர்த்து பிள்ளைகளை கொடுத்தார். இப்ப இவர் மௌத்தாகக்குள்ள பிள்ளைகள் எல்லாம் வசதி வாய்ப்பு. உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹ் மௌத்தாகும் பொழுது பிள்ளைகள் எல்லாம் ஏழை, ஆனா அல்லாஹ் நம்பிக்கையில விட்டுட்டு போனாரு. கண்ணியமானவர்களே, சொல்றாங்க வரலாற்று ஆசிரியர்கள், காலம் போக போக உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹிவுடைய குடும்பத்துள்ள பிள்ளைகள் அந்த காலத்தில் மிக பெரும் சீமான்களாக மாறிவிட்டாங்க, மாறிட்டாங்க. யாருடைய குழந்தை வசதி வாய்ப்புடன் துனியாவை சம்பாதித்து காசு பணத்தை கொடுத்துட்டு வாழ்ந்தாங்களோ அவங்க அந்த காலத்தில் பள்ளி வாசல்களை பிச்சை எடுக்கிறது எங்களை கண்ணால பார்த்தோம்னா. கண்ணியமானவர்களே, நாங்கள் எங்களோட குழந்தைகளை சாலிஹான குழந்தைகளாக விட்டுட்டு மௌத்தாகணும். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதா மாத்தைபின் ஆதம், ஆதமுடைய மகன் ஒரு மனிதன் மௌத்தானா அவனுடைய எல்லா அவல்களும் மூடப்படும். ஒன்றே மூன்று விஷயத்தை தவிர, அதுல ஒன்று சதக்கத்துன் ஜாரியா, ஒரு நிரந்தரமான ஒரு சதக்கா. ஒரு பள்ளி வாசலை கட்டி கொடுத்திருக்கிறாரே, பொதுமக்கள் குடிக்கிறதுக்கு ஒரு கணத்தை கட்டி கொடுத்திருக்கிறாரே, இப்படி ஒரு பொதுவான ஒரு சதத்தம் அவர் பிரயோசனப்படக்கூடிய ஒரு இல்மை படிச்சு கொடுத்துட்டு மௌத்தா இருக்கிறாரு. இவருக்கும் மௌத்துக்கு பின்னால கூலி போகும். மூன்றாவது சொன்னாங்க நபி அலைஹிஸ்ஸலாம், அந்த தாய்க்கும் அந்த மரணித்த தாய்க்கும் தந்தைக்கும் துவா செய்யக்கூடிய சாலிஹான குழந்தைய ஒரு தாயும் தந்தையும் விட்டுட்டு மரணித்தால் அந்த குழந்தை துவா, அந்த குழந்தையின் துவா அந்த தாய் தந்தையின் கவருக்கு நன்மைகளாக செல்லும் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, இது முதலாவது. நான் சொன்ன விடயம், நாங்க எங்களுடைய சம்பாதிப்பின் மூலம் எங்களுடைய குழந்தை குட்டிகளை நாங்கள் காசு பணத்தை இவர்களுக்கு சேர்த்துக் கொடுக்கின்ற முயற்சியை விட்டுவிட்டு அடிப்படையாக தீனை நாங்கள் கொடுக்க வேண்டும் என்ற சிந்தனையோடு அல்லாவிடத்திலே கேட்க வேண்டும். பெற்றோருடைய துவாவுக்கும் அல்லாவுக்கும் இடையிலே எந்த திரையும் இல்லை என்று நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னாங்க. எனவே எங்களோட பிள்ளைகளுக்காக அதிகமாக துவா செய்யணும், அவங்களை தீனுடைய வழியில் உள்ள பிள்ளைகளாக நாங்கள் மாற்றோம். கண்ணியமானவர்களே, அடுத்ததாக எங்கட பிள்ளைங்களிடத்திலிருந்து நாங்கள் எதிர்பார்க்கக்கூடியது தீனாக இருக்கும். எங்கட பிள்ளைங்களிடத்திலிருந்து நாங்கள் எதிர்பார்க்கக்கூடியது தீனாக இருக்கும். இன்னைக்கு எங்கட நோக்கம் எல்லாம் எப்படி மாறிட்டா, இன்னைக்கு பிள்ளையை கஷ்டப்பட்டு படிப்பிச்சு படிப்பிச்சு பொம்பளை புள்ள பிறந்தா அன்னைக்கு நாளையில் அவரை தலையில ஒரு சீமந்தி பேக் இருக்கிற மாதிரி, பொம்பளை புள்ள பிறந்ததுல இருந்து அவரை தலையில பெரிய ஒரு பாரம் கிடைச்ச மாதிரி அண்டையிலிருந்து சிந்திப்பார், இந்த பிள்ளைக்கு எப்படி அப்பா ஊரு கட்டுவேன், இந்த பிள்ளைக்கு எப்படி அப்பா நான் மனவு வாங்குவேன், இந்த பிள்ளைக்கு எப்படி அப்பா நான் திருமணம் முடிச்சு கொடுப்பேன். பொம்பளை புள்ள பிறந்த காலத்திலிருந்தே யோசினேன், ஆம்பளை புள்ள பிறந்தா இந்த பிள்ளை எப்படி அப்பா நான் படிப்பிப்பேன். கண்ணியமானவர்களே, ஆம்பளை பிள்ளைய செலவழிச்சு செலவழிச்சு படிப்பிக்கிறோம், எங்களோட நோக்கம் என்ன, இந்த புள்ள படிச்சு பெரிய ஆளாகி சம்பாதிச்சு அதன் மூலம் இந்த உலகத்தில எங்களை பார்க்கணும். நாங்க ஏழாவது போன காலத்தில் எங்களோட ஆம்பளை பிள்ளைகள் எங்களை பார்க்கணும், எங்களோட பொங்கலை திருமணம் முடிச்சு கொடுத்தா எங்களோட ஆம்பளை பிள்ளைகளுக்கு எங்களுக்கு எங்களை பார்த்தா எங்களோட பொறுப்பு முடிஞ்சுன்னு நினைக்கிறோம். இன்னைக்கு சில பெற்றோர்கள் பேசிக்கொள்றாங்க, அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லலாம், மோலா அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் தஆலாவுடைய கிருபையால நான் எல்லா பொறுப்பு முடிஞ்சு எல்லா பிள்ளையும் திருமணம் முடிச்சு கொடுத்துருந்து காதுக்கு மேல காது போட்டு பெருமூச்சு விடுறான். கண்ணியமானவர்களே, பொறுப்பு முடியாது, அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், ஈமான் கொண்ட விசுவாசிகளே, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நீங்க திருமணம் முடித்து கொடுப்பதல்ல பொறுப்பு முடிகிறது, வஅஹ்லீகும் நாரா, உங்களோட குடும்பத்தையும் உங்களையும் நரகத்தை விட்டு பாதுகாக்கும். நரகம் பண்ண எப்படி என்று தெரியுமா, வகூதுஹன் நாசு வல் ஹிஜாரா, அரபியில வகூதுன்னா எரிபொருள், மோட்டார் பைசிக்கிள் ஓரன்னா பெட்ரோல் ஊற்றணும், எரிபொருள் விளக்கு பத்திரம்னா லாமனை ஊற்றணும், இது அதனுடைய எரிபொருள். அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், நரகத்துடைய எரிபொருள் என்ன தெரியுமா, அன்னாசு வல் ஹிஜாரா, மனிதர்களையும் கற்களையும் போட்டுதான் நான் நரகத்தை எரிப்பேன். அல்லாஹ் சொல்றான், நீங்க உங்களோட குடும்பத்தை உங்களோட புள்ள குட்டிகளை நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்ளும் என்று சொல்லிட்டு நரகம் இதுதான், மனிதரையும் கல்லையும் போட்டு நான் எரிக்கக்கூடியதுதான் நரகம். அலைஹா மலாயிகா திவாலுன் ஷிதாத், அங்க மலக்கு மாறி இருப்பாங்க, எப்படியான மலக்கு தெரியுமா, இரக்கமில்ல அவங்களுக்கு, திவாலண்டா கடினமான உள்ளம் கொண்டவங்க, சிதாகண்டா பயங்கரமான நெஞ்சம் கொண்டவங்க, எப்படியான பண்புள்ளவர்கள் தான் நாங்க இருப்போம். கண்ணியமான சகோதரர்களே, எனவே இந்த உலகத்துல எங்களோட பிள்ளைகளுடைய உலக தேவையை நாங்க நிறைவேற்றிட்டோம் என்று பெருமூச்சு விட முடியாது. எப்ப பெருமூச்சு விடலாம் கண்ணியமானவர்களே, இப்ப நானும் நீங்களும் ஒவ்வொருத்தருடைய உள்ளத்தில கையை வச்சு கேட்கணும், நான் மரணித்தால், நான் இந்த நிலைமையில மரணித்தால் என்ற பிள்ளைகளை தீனுடைய வழியில நடத்தி இருக்கிறேனா. எனவே கண்ணியமானவர்களே, இந்த உலகத்தில் எங்களோட பிள்ளைகளை நாங்க இன்னைக்கு பெண் பிள்ளைகளை தேவையை நிறைவேற்றுறதுக்காக ஆம்பளை பிள்ளைய உழைக்க வைக்கிறோம், வெளிநாட்டுக்கு அனுப்புறோம், கடைகளில் தொழில் செய்ய வைக்கிறோம். கண்ணியமானவர்களை சிந்தித்து பாருங்க, இதனுடைய நோக்கம் என்ன, என்னுடைய புள்ள தொழுது சார்ந்து கேட்டிருக்கிறோமா, கண்ணியமானவர்களே, இந்த பிள்ளைக்கு குர்ஆன் தெரியுமான்னு நாங்க கேட்டிருக்கிறோமா, இத கேட்காம எந்த தாய் தந்தையுடைய காலம் நாளைக்கு மறதையில அல்லாஹ் தஆலாவுக்கு முன்னால இருந்து அசைய முடியாது என்பதை மறந்து விடக்கூடாது. கண்ணியமானவர்களே, இந்த உலகத்துடைய காசு பணம் அழிந்துவிடும், பணம் என்றால் சொல்லுவாங்க செல்வம், உலகத்துடைய செல்வம், செல்வம் அண்டா செல்வாங்க பெரியார்கள், செல்வம் அண்டா அந்த செல்வம் செல்லுமா, நாங்க செல்வோம், செல்வம் அண்டா அது செல்வோம் என்று செல்லுமா, செல்வம் என்கிறது அது செல்வோம் தான் இருக்கும், எங்கள்கிட்ட இருக்காது, எங்களை விட்டு சென்று பெய்த்திருமா, அது பெய்த்திடும். அரபியிலையும் தான், அரபியில செல்வத்துக்கு மால் என்று செல்வாங்க, அரபியில மாலண்டா மாலண்டா நிமிந்திருக்கிறது சாயிறதுக்கு தான் மாலன்னு சொல்ற, நிமிந்திருக்கிறது சாஞ்சி போறது தான் மாலன்னு சொல்ற. அப்ப மாலங்கிறது செல்வம்ங்கிறது எங்கள்கிட்ட இன்னொரு ஆள் சாஞ்சி வைத்துடும். அந்நியமானவர்களே, அப்ப எது மிஞ்சும், எது மிஞ்சும், இந்த உலகத்துல நாங்க புறத்துக்குள்ள எப்படி வந்தோம் அப்படியே இந்த உலகத்தை விட்டு போகும். கோடான கோடி சம்பாதிச்சிருக்கிற ஒரு செல்வந்தர் இந்த உலகத்துல அவருடைய ஊர்ல அவர் வாங்காத காணியே இல்லை, அந்த பஜாரில் அவர் வாங்கி போடாத கடை ரூம்ஸ்களே இல்லை, கண்ணியமானவர்களே அவரோடாத வாகனமே இல்லை. இப்படி பெரிய கோடீஸ்வரன் அவர் மௌத்தானாலும், இவர் மௌத்தானாலும் எதை அல்லாஹ்வுக்காக அவர் சதக்கா செய்தாரோ இதை தவிர அவர் செல்வத்தில் இருந்து ஒரு சதம் கொண்டு போகிறார். இதைத்தான் இஸ்லாம் சொல்கிறது. நபி அலைஹிஸ்ஸலாம் தன் மனைவிக்கு படிச்சு கொடுத்தாங்க, ஆடு அறுத்தாங்க. நபி அலைஹிஸ்ஸலாம் ஒரு ஆட்டை அறுத்துட்டு கொடுத்தாங்க, அன்பளிப்பாக சதக்காக்கள் கொடுத்தாங்க. கேட்டாங்க மனைவியிடத்துல ஏதாவது மிஞ்சி இருக்கிறான்னு கேட்டாங்க, ஏதாவது மிஞ்சி இருக்கிற ஆட்டை வச்சு கேட்டாங்க. மனைவி சொன்னாங்க எல்லாம் முடிஞ்சு ஆட்டுக்கான சந்தை முன்னஞ்சு மட்டும்தான் மிஞ்சிரி, எல்லாம் முடிஞ்சு எது மட்டும் மிஞ்சிரி முன்னங்கால் மட்டும்தான் மிஞ்சிருக்கி. நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க எல்லாம் முடியல்ல, பக்கிய குல்லுஹா இல்லா கதிபுஹா, எதெல்லாம் கொடுத்தோமோ அதுதான் மிஞ்சிருக்குது, எது எங்களோட வீட்டில் இருக்கிறோ அதுதான் எங்களுக்கு மிஞ்சல. என்ன வழக்கம், எதெல்லாம் அல்லாஹ் பாதையில செலவு செய்தோமோ அதுதான் நாளைக்கு மறுமையில மிஞ்சிருக்குது, எங்களுக்கு சாப்பிட வச்சது எங்களுக்கு மிஞ்சல்ல, அது தென்னுடனேயே போய் திருமணம். கண்ணியமானவர்களே, இது நபி அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மனைவிமாருக்கு படித்து கொடுத்த, மனைவிமாருக்கு படித்து கொடுத்த மிகப்பெரிய ஒரு ஈமானிய பாடம். எனவே கண்ணியமானவர்களே, இந்த உலகத்தில் எவ்வளவுதான் காசு பணத்தை சேர்த்தாலும் இந்த உலகத்தில தீன சம்பாதி காட்டி எங்களோட சந்ததிகளை சாலிகான சந்ததிகளாக ஆக்காவிட்டால் எங்களோட குழந்தைகளை நாங்கள் படிப்பிக்கிற நோக்கம், தொழிற்சிய வைக்கிற நோக்கம் தீனாக இல்லாவிட்டால் அது மிகப்பெரிய நஷ்டம், மிகப்பெரிய நஷ்டம். உதாரணத்துக்கு ஒரு தாயும் தந்தையும் இடத்துல நான் கேட்கிறேன், ஒரு தாயும் தந்தையும் என்ன செய்யறாங்க, பிள்ளைகளை கஷ்டப்பட்டு வளர்க்கிறாங்க. இப்ப எல்லாரும் தொழிற்சியாங்க. உதாரணத்துக்கு ஒரு மகன் டாக்டர், ஒரு மகன் டாக்டர் கஷ்டப்பட்டு படிப்பிச்சாங்க, இன்னொரு மகன் மாஸ்டர், இன்னொரு மகன் பெரிய தீன்தாரி ஹாஃபிஸ் மௌலவி என்று வைங்களே, இன்னொரு மகன் மிகப்பெரிய பிசினஸ் மேன் அல்ல. இப்ப வாப்பாக்கும் உமாக்கும் சக்கராத்துடைய நேரம், இப்ப எல்லாரும் நினைக்கணும் எங்களுக்கு சக்கராத்துடைய நேரம், எங்களை பிள்ளைகள்லாம் நல்லா படிப்பிச்சிருக்கிறோம், அதுல ஒரு புள்ள ஹாபிஸ் ஆதிமா இருக்கிறாரு, தொழுகையாளியாக இருக்கிறாரு, தீன்தாரியாக இருக்கிறாரு, மற்ற பிள்ளைகளை நல்ல துனியாவுடைய அமைப்பில் படிச்சு முன்னேறிக்கிறாங்க, நல்ல வசதி வாய்ப்பு இருக்குது. இப்ப சக்கராத்துல வந்து முதலாவது மகன் கேட்கிறாரு, எப்பயும் வசதியானால் தான் ஓடி வருவார். ஒன்று சக்கராத்துல வாப்பா உமாவும் இருக்கிறாங்க, ஓடி வந்து கேட்கிறாரு வாப்பாவே உமாவே, நான் சம்பாதிச்ச முழு பணத்தையும் நான் இப்ப உங்களுக்காக தாரேன், நீங்க என்ன பெற்றிருக்கிறீங்க வளர்த்திருக்கிறீங்க பாலூட்டி இருக்கிறீங்க, நான் செல்வந்தனாகிறதுக்கு நீங்களும் காரணம், நீங்க வெயில நனைஞ்சி வெயில அலைஞ்சீங்க மழையில நனைஞ்சீங்க உங்களோட ரத்தத்தை வேர்வையாக்கினீங்க, இதோ நான் சம்பாதிச்ச எல்லா பணம் இந்த கடை இந்த வாகனம் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு தாரேன்னு சொன்னார் சக்கராச்சில உமாவை பாப்பாவை பார்த்து. அடுத்த புள்ள வந்து சொல்றாரு டாக்டர் மகன், உமாவை பாப்பாவை நீங்க பயப்படாதவங்க, சக்கராச்சு பயப்படாதவங்க, கடைசி வரைக்கும் உங்களோட உயிரை பாதுகாக்கிறதுக்கு நான் வைத்தியம் செய்வேன், வைத்தியம் செய்வேன் கடைசி வரை, கடைசி வரைக்கும் நான் ட்ரீட்மெண்ட் தந்து கொண்டுதான் இருப்பேன். மூணாவது மகன் சொல்றாரு ஹாபிஸ் ஒரு ஆரிம், இந்த தாயும் தந்தையும் தயாரிச்சாங்க, ஓடி தாஜ்யத்தில் துவா செய்தாங்க, இந்த புள்ள வந்து செல்லுது பாப்பாவே உமாவே நீங்க என்னோட ஹாபிஸ் ஆக்கியிருக்கீங்க, முழு குர்ஆனையும் பாடமாக்கி இருக்கிறேன், நான் ஒரு ஆலிமாக இருக்கிறேன், மார்க்கத்தை படிச்சிருக்கிறேன். நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யாரு குர்ஆன மரணம் செய்து அதை வழங்கி அதன்படி அமல் செய்வாங்களோ அல்லாஹு தஆலா அவருடைய பெற்றோருக்கு சொர்க்கத்தில் உயர்ந்த கிரீடத்தை கொடுப்பான், அவங்களை உயர்ந்த சிம்மாசனத்தில் அமர வைப்பான். அந்த தலையில அணிந்திருக்கக்கூடிய கிரீடத்துடைய வெளிச்சம் சூரியனுக்கான பிரகாசமா இருக்கும். அப்படி சிறப்பிக்குது. நீங்க மவுத்தாக போறீங்கன்னு கவலைப்பட தேவையில்லை. நீங்க மவுத்தானாலும் நான் ஓதக்கூடிய குர்ஆனுடைய நன்மை உங்களுக்கு கிடைக்கும். நீங்க மவுத்தானா உங்களை நான் என்னுடைய கையால குளிப்பாட்டுவேன், என்னுடைய கையால் கஃன் செய்வேன், நானே உங்களுக்கு தொழுகை நடத்துவேன், நானே உங்களை அடக்கம் செய்வேன். அல்லாஹ் என்னுடைய இபாதத்தின் மூலம் உங்களுக்கு உயர்ந்த அந்தஸ்தை தருவாரண்டு இந்த பிள்ளையும் சொல்றார். இப்ப நீங்க சொல்லுங்க, சக்கராத்துல அந்த தாக்கின் தந்தைக்கும் இந்த மூணு பிள்ளைகள எந்த பிள்ளைட வார்த்தை திருப்தி ஆகும், சந்தோஷமா இருக்கும் சொல்லுங்களே, எந்த பிள்ளைட வார்த்தை திருப்தி ஆகும், முழு காசு மரத்தையும் உன்னை கொடுத்தா பிரயோசனம் அளிக்குமா? அந்த நேரத்தில் மவுத்து வந்துட்டு எவ்வளவுதான் வைத்தியம் செய்தாலும் அதில் பிரயோசனம் இருக்கிறதா? அது புள்ள செல்லுது, வாப்பா உங்களை நான் தொழுவிப்பேன், உங்களோட கொளிப்பாட்டு நான் தான் அவங்களை அடக்கம் செய்வேன், நான் மவுத்தாக வரைக்கும் உங்களை குர்ஆன் ஓதுவேன். எப்படி சந்தோஷமா இருக்கும், எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும், எவ்வளவு கண்குளிர்ச்சியாக இருக்கும். கண்ணியமானவர்களே, அன்பானவர்களே, ஒவ்வொரு நாளுடைய இரவும் நாங்கள் தூங்க போகக்குள்ள நான் இப்ப மவுத்தாகிறேன் என்ற புள்ள என்ன தொழுவிக்குமா, இந்த புள்ள எனக்கு குர்ஆன் ஓதுமா, இந்த புள்ள என்ன குளிப்பாற்ற தைரியம் இருக்குதா என்று சிந்தித்து பார்க்கணும், துவா செய்யணும். காசி பணம் பேசினோம், கண்ணியமானவர்களே, நாங்க உடுத்த உடுப்பு இருக்கும், நாங்க வசித்த வீடு இருக்கும், நாங்க ஓடின வாகனம் இருக்கும், நாங்க கட்டின மாட மாளிகை இருக்கும், நாங்க சுகமாக படுத்த வெத்தைகள் இருக்கும், ஆனா நாங்க அந்த மண்ணறைக்குள்ள போனா இதெல்லாம் இருக்கும், நாங்க இதை விட்டு போயிட்டுடுவோம். யாருமே இருக்க மாட்டான். இருட்டற மண்ணற தனிமையான இந்த அறையில வச்சுட்டு வந்துருவாங்க. அந்நியமானவர்களை இதை சிந்திச்சு பாருங்க. ஒவ்வொரு நாளைக்கும் எங்கட மௌத்த நினைப்போம், எங்கட சந்ததியின் மூலம் இந்த துனியாவில எதை படிக்காவிட்டாலும் இந்த சந்ததியை நான் தீன்தாரியாக வாழ வச்சுடுவாப்பாண்டு பிள்ளைகளுக்காக கையேந்தி கண்ணீர் வடிங்க. கண்ணியமானவர்களே, கண்ணியமானவர்களே, அல்லாஹு தஆலா ரஹ்மத் செய்வான். இந்த கவனத்தோட இருக்கு, கவனத்தோட இப்படியான உதாரணங்களை நினைச்சு பாருங்க. இந்த சக்கராத்துல எது உதவும் அதை செய்யுங்க. இன்னைக்கு எத்தனையோ பிள்ளைகள் பாப்பம்மா கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைய பெற்று, அன்பான தாய்மார்களே, குழந்தைகளை பெற்றெடுத்தார்கள் நீங்க, உங்களுக்கு தெரியும் ஒரு குழந்தைய பெற்றெடுக்கிற கஷ்டம். ஒரு தாய் தன்னுடைய கருவில அந்த குழந்தை உண்டானதுல இருந்து வாந்தி எடுக்கிறா, வாந்தி எடுக்கிறா. தன்னை புள்ள நல்லா உண்டாகுவதற்காக தான் உண்ட சாப்பாட வாங்கி எடுக்கிறார், ராப்பகலா கஷ்டத்தை முடிக்கிறார். பத்து மாத காலம் இருக்கலாது நடக்கலாது, எவ்வளவு பெரிய வருத்தம். இப்ப பிள்ளைய தன்னை உயிரை கொடுத்து பெற்றெடுக்கிறார், உயிரை கொடுத்து உயிரை படைய பேச்சு, அந்த மானத்தை பொருட்படுத்தாது, மானத்தை பொருட்படுத்தாது அந்த குழந்தைய பலருக்கு முன்னால பெற்றெடுக்கிறார். இன்னைக்கு வைத்திய சாலைகள் என்னுடைய தாய்மார்கள் தன்ன மானம் போறது வளர்ந்தாது அந்த அளவு தியாகத்துக்கு மத்தியில் தன்னுடைய குழந்தைகளை பெற்றெடுக்கிறாங்க. அந்நியமானவர்களே, அந்த குழந்தை பிறக்க குலைகிற வருத்தம். ஒரு சம்பவத்தை சொல்றேன், ஹசரத் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க காபத்துல்லாஹ தவாஃப் செஞ்சு கொண்டிருந்தாங்க. இந்த நேரத்தில் ஒரு மனிதர் தன்னுடைய தாயை தலைக்கு மேல சுமந்து கொண்டு காபத்துல்லாஹ தவாஃப் செய்து கொண்டிருந்தார்.
கேட்டார் ஹஜரத் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜரத் இப்னு உமரே, என் தாயை தூக்கிட்டு நான் தவாப் செய்கிறேன், என் தாய்க்குரிய ஹக்க நான் நிறைவேற்றிட்டேனா, என் தாய்க்குரிய நம்பிக்கை செலுத்திட்டேனா என்று சொல்லையும் சொன்னாங்க ஹஜரத் உமர். வலவு பல்கத்தின் வாஹிதா, நீ உன் தாயுள்ள நீ அசைஞ்ச அசைவுல உன் தாய் பட்ட துன்பம் இருக்கித்தானே, அந்த துன்பத்துக்கு நீ செய்கிற தவாஃபூடாக மாட்டாது. உன் தாயின வயிற்றில் இருந்து நீ வெளியாகும் பொழுது உன் தாய் பட்ட கஷ்டம் இருக்கின்றானே, இந்த கஷ்டத்துக்கு இந்த தவாஃபூடாகாது. நீ எப்பயாமல் வரைக்கும் வச்சுட்டு சுத்தினாலும் இந்த காபத்துள்ளாத உன்னை தாக்கி நீ நம்பிக்கை செய்ய மாட்டாய் என்றார். அந்த அளவு தியாகம் செய்கிற அந்த தாய்மார். கண்ணியமானவர்களே, இவ்வாறு ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைகளை பெற்றெடுத்து வளர்த்தி தன்னுடைய குழந்தைகளுக்கு பால் ஊட்டி தன்னுடைய குழந்தைகள் சாப்பிடுவதற்காகத்தான் சாப்பிடாமல் இருந்து தன்னுடைய குழந்தை தூங்குவதற்காகத்தான் தூங்காமல் இருந்து இந்த குழந்தையை வளர்த்தி பெரியாளாக்கி இந்த குழந்தைய ஒரு அந்தஸ்துக்காக்கி இப்ப குழந்தை சம்பாதிக்கிறான், குழந்தை சம்பாதிக்கிறான். இப்ப என்ன நடக்குது? தாயும் தந்தையும் மூலக்குடிசையில இருக்கிறாங்க, இந்த மகன் நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறான். கண்ணியமானவர்களே, கண்ணியமானவர்களே, நன்றாக சிந்தித்து பாருங்க. சஹாபாக்கள் மிகப்பெரிய முன்மாதிரியாக நடந்தாங்க. கண்ணியமானவர்களே, எங்களுடைய குழந்தைகளை நாங்கள் எங்களுடைய கண்குளிர்ச்சியானவர்களாக தீன கொடுத்து வளர்த்தால் எங்களுடைய மௌத்துடைய நேரம் சந்தோஷமாக இருக்கும். கண்ணியமானவர்களே, நான் சொல்ல வந்த உடையம் என்னென்றால், ஒரு தாயும் தந்தையும் இவ்வாறு கஷ்டப்பட்டு ஒரு குழந்தையை பெற்று வளர்க்கிறார். இப்ப எங்களுடைய சமுதாயத்தில் நடக்கிறது என்ன? தாயும் தந்தையும் வருத்தப்பட்டா சக்கராத்துல இருந்தா அவங்களுக்கு ஊழியம் செய்யறதுக்கு சம்பளத்தை கால் பிடிக்கிறான். உமா வாப்பாவை கழுவுறதுக்கு, தொடைக்கிறதுக்கு, மலசலத்தை கழிவுறதுக்கு சம்பளத்துக்கு ஒரு ஆள் பிடிச்சு வைக்கிறான். முதியோர் இல்லம் ஒன்று அமைச்சிருக்கிறாங்க. வயசு போனா வீலுக்கு பாக்கிறாரு திசி, உமாவையும் வாப்பாவையும் முதியோர் இல்லத்துல வச்சுட்டு வராங்க. இருக்குது காத்தா முடியல முதியோர் இல்லம். கண்ணியமான சகோதரர்களே, கண்ணியமான சகோதரர்களே, அவங்க நல்ல நோக்கத்தில் ஆரம்பிச்சிருக்கிறான். என்ன நல்ல நோக்கம்? எந்த தாய் முதியோர்களுக்கு பார்க்கக்கூடிய சந்ததி இல்லையோ அவர்களை வச்சு பராமரிச்சு நல்ல முறையில் பார்க்கிறது. ஆனா இதை பயன்படுத்தி நல்ல ஆரோக்கியம் உள்ளவர்கள் என்பது பெற்றோர்களை கொண்டே வச்சிருக்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, சிந்திச்சு பாருங்க, சிந்திச்சு பாருங்க. இந்த தாயும் தந்தையும் தன்னை பாலூட்டி சீராட்டி தன்னை குளிப்பாட்டின அந்த ஜீவன்களை குளிப்பாட்ட உணவூட்ட சாப்பாடு கொடுக்க இந்த குழந்தைகளுக்கு மனநிலை இல்லை என்றால் இந்த பிள்ளையுடைய உள்ளம் எவ்வளவு மோசமானது. மாணவர்களே, எங்களோட பிள்ளைகள் எங்களோட வயதுப காலத்தில் இரக்கமாக இருக்கணும் என்றா காசி பணத்தை கொடுத்தா இரக்கமாக இருக்க மாட்டாங்க. நாங்க கொடுத்த காசி பணத்தை அவங்களே கண்ணியமானவர்களே சண்டை போட்டுக் கொள்வாங்க, எங்களோட மௌத்த ஆதரவு வைப்பாங்க. சொன்னாங்க அந்த மனிதருக்கு, அந்த மனிதருக்கு சொன்னாங்க, நீ நீ இந்த தாய உன் வாழ்நாள் முழுக்க தூக்கிட்டு தவா செய்தாலும் உன் தாயுடைய அந்த கஷ்டத்துக்கு ஈடாக மாட்டாது. ஏன்னு சொன்னாங்க, காரணம் உன் தாய் அவ்வளவு கண்டு நீ இந்த உலகத்துல பிறக்கணும், இந்த புள்ள ஒரு ஆபத்திலும் இல்லாம பிறந்திரணும், இந்த புள்ள உயிருக்கு ஒரு ஆபத்து வந்துடப்படாது, தன்னுடைய உயிரை மதிக்காம அந்த தாய் அந்த நேரத்தில் ஆசை வச்சா. சொன்னாங்க, நீயோ உன் தாய் வயோதிக மனதில் இந்த தாயும் தன்னையும் எப்ப மவுத்தாகுவாங்க ஆதரவு வைக்கிறான். அப்படித்தான் நடக்குது. இப்ப வயசு போய் உமாக்கு மாப்பாங்க நடக்கலாது, படுத்த படுக்க எல்லாம் அவடத்தையே என்ன எல்லாரும் தூக்கணும் சாத்தணும் மேல. இப்ப எல்லாருக்கும் திருப்பமா, யா அல்லாஹ் இந்த தாய் இன்னொரு 10 வருஷத்துக்கு இப்படியே வாழ வைத்திருவாயா, யாருக்கு வாங்கேப்போமா? இல்ல, எப்படியாவது மௌத்தானா எங்களை தலைப்பார குறையும் நினைக்கிறோம். கண்ணியமானவர்களை சொன்னாங்க ஹஜ்ரத் இப்னு உமர், உன் தாய் தன்னுடைய உயிர் போகக்கூடிய அந்த வருத்தத்தில் நினைச்சா நீ வாழணும் என்று நீ உன் தாயை சுமந்து கொண்டு நினைக்கிறாய், உன் தாய் மௌத்த ஆகணும். இதனாலதான் அந்த நன்மை கீழாக மாட்டோம். கண்ணியமானவர்களே, இப்ப ஜனாசா தொழுகை எங்களுக்கு தெரியும், நாலு தக்பீர் தான், அதுல ருக்குவும் இல்ல சுஜூதும் இல்ல, அத்தகையாத்தும் இல்லை, ஒன்றுமே இல்லை. நின்ற நிலையில நாலு தக்பீர் கொடுத்து சலாம் கொடுக்கிறதா? ஏன் இப்படி ஏசுன்னு தெரியுமா? ஜனாதா தொழுவிக்கிறதுக்கு மௌலவி தேவையில்லை. சூரத்துல் பாத்தியா ஊத தெரியுமா? தொழுகிற மனுஷன்டா. இப்ப ருக்கு சுஜூதிக்கு நடக்காதுன்னா எல்லாருக்கும் கஷ்டம். இஸ்லாம் சொல்லுது ஒரு மனிதன் மௌத்தானா அவனை நெருங்கின உறவினர் தொழுவிக்கட்டும். வாப்பா உமா மௌத்தானா குழந்தைகள் தான் தொழுவிக்கிறதுக்கு தகுதி. அவர் ஆதிமா இருக்கட்டும் அல்லது யாராக இருக்கட்டும், அந்நியமானவர்களே, இவர வளர்த்த தாய் தந்தையுடைய ஜனாதா பள்ளிக்குள்ள இருக்குது. குளிப்பாற்றத்துக்கு மகனோர் தேடி பள்ளி முகத்தின வாப்பாவை குளிப்பாட்ட வாங்க. பொம்பளை பிள்ளைகள் ஓடுறாங்க, எங்க உமாவை குளிப்பாடுறாங்க, பொம்பளைய கூட்டிட்டு வாங்கோ. பிள்ளைகளுக்கு தன்னை தாய் தன்னை தேய்ச்சி குளிப்பாட்டி சீராட்டி தனக்கு மனம் போட்டு அந்த தாய் எந்த மரணிச்சு இன்றைக்கு ஜனாதாவாக இருக்கிறா. எந்த தாய கடைசி கழுவோ கழுவி குளிப்பாட்ட தெரியாம பொம்பளை பிள்ளையே நீக்கிறான். தன்னை பெற்று வளர்த்த வாப்பா தனக்காக எல்லாவற்றையும் அர்ப்பணித்தவர், இவர் மௌத்தாகி ஜனாசாவாக இருக்கிறார். ஏன் இந்த ஆண்மகனுக்கு குளிப்பாட்ட தெரியாது? ஏன் பள்ளி மாதின சேர்றோம்? அந்நியமானவர்களே, இதுதான் எங்களுடைய சந்ததியின் மிக மோசமான நிலைமை. நாங்கள் பெற்ற குழந்தைகள் என்று எங்களை கழுவுறதுக்கு தயாராக இருக்க மாட்டாங்க. அந்நியமானவர்களே, அது மட்டுமல்ல, வாப்பாட உமாட ஜனாசா பள்ளியில தொழுக நடக்குது, யாரோ தொழுகிறாங்க, மகன் ரோட்ல நிற்காரு, மகன் ரோட்ல நிற்காரு. ஏன் நிற்காரு? அவருக்கு பள்ளிய தெரியாது, பள்ளிய தெரியாது. வாப்பாவும் உமாவும் உயிரோடு இருக்கக்குள்ள மகனே அஞ்சியோக்கு தொழுவாயாக, ஸ்கூலுக்கு போனா மகன் படிச்சாயா, வீட்டு வேலை செஞ்சாயா, கொப்பி புத்தகத்துல சரியா எழுதிக்கிறாயா, சேர் சின்னத்தை பார்த்தாயான்னெல்லாம் கேட்கிறோம். தொழிற்சீர பிள்ளைக்கு சம்பளம் கொடுத்தாயான்னு கேட்கிறோம். தொழுதாயா என்று கேட்ட தாய்மார்கள் எத்தனை பேரிக்கிறோம்? தொழுதாயா மகனே என்று கேட்ட தந்தை எத்தனை பேரிக்கிறோம்? மகனே உனக்கு சூரத்தில் பாத்தியா பாடமா என்று கேட்ட எத்தனை வைக்கிறோம்? சூரத்தில் பாத்தியா இல்லாம பாத்தியா இல்ல, சூரத்தில் பாத்தியான ஒரு எழுத்து இல்லாட்டியும் தொழுத கூடாது. எங்களை சந்ததியை நாங்க பார்த்தோம் அன்னை காலத்துல பாடசாலையில 11 வருஷம் இஸ்லாம் பாடம் படிச்சு ஓலவல் செஞ்சிட்டு வந்தாங்க. ஒரு பயணத்தில் சூரத்துல் ஃபாத்திஹா தெரியா எங்களை சந்ததிகளுக்கு. கண்ணியமானவர்களே, 11 வருஷம் இஸ்லாம் பாடம் பாடசாலையில படிச்சிருக்கிறார், சூரத்துல் ஃபாத்திஹா தெரியாது. எங்களுக்கு கணக்கு இல்லை, எங்களை நோக்கம் என்ன? அது இல்ல, புள்ள ஓலவல் நல்ல மாசம் ஏழை நல்லா படிக்கணும், படிக்கணும் பரவாயில்லை, அதையும் விட மேலாக தீன் தெரியணும், பிள்ளை குர்ஆன் தெரியணும், தொழுகைக்கு எத்தனை பர்லமெண்ட் தெரியணும். கண்ணியமான சகோதரர்களே, ஒருத்தன் ஒரு செய்யறானு, ஒரு செய்யறதுல முகத்தை கழுவுறது பர்லு, இத சுண்ணத்தை நடத்திய கடையினா அவருடைய ஒரு கூடாது. தொழுகையில சூரத்தில் பார்த்தியா ஓகுறது பர்லு, இத சுண்ணத்தன்று ஒருத்தர் நினைச்சுக்கு அவன் ஓதினா அவனு தொழுக கூடாது. இதுதான் எங்களுக்கு மார்க்கம் படிச்சு தரது. எவ்வளவு நாங்க கட்டாயம் தெரிய வேண்டிய ஒரு அமல தெரியாம இருக்கிறோம். எங்களோட ரெண்டு சகோதரர்கள் ஒரு பயணத்தில் இருந்தாங்க, 40-41 வயசு, அவங்களுக்கு தமிழும் வாசிக்க தெரியாது, அரபும் வாசிக்க தெரியாது, ஓதையும் இல்ல படிக்கையும் இல்ல. 41 வயசு வரைக்கும் சூரத்துல் பாத்தியாவே தெரியாது. எங்கட முஸ்லிம் சமுதாயம்? கண்ணியமானவர்களே, அல்லாஹ்விடத்தில் எப்படி பதில் சொல்ல போகணும்? எனவே ஒவ்வொரு தாயும் தந்தையும் இன்றிலிருந்து நாங்கள் நினைக்கணும், எந்த மையத்தை குளிப்பாட்டுவது எந்த பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்றால், எந்த மையத்தை தொலை வைப்பது இருக்க வேண்டும் என்றால், எனது மையத்தை கபூரிலே வைப்பது எனது குழந்தைகளாக இருக்க வேண்டும் என்றால், நான் மரணித்த பின்னால் எனது மண்ணறைக்கு நன்மைகள் வர வேண்டும் என்றால், எந்த பிள்ளை குட்டிகளை நான் சாலிகானவர்களாக ஆக்கிறதுக்கு எந்த காலம் நேரம் கழியட்டும் பரவாயில்லை, எந்த புள்ளப்படாத ஓவரத்துக்கு எந்த காலம் நேரம் சொத்து செல்வம் வீண்மிரியமாகட்டும் பரவாயில்லை. அந்நியமானவர்களே, துனியாவுடைய ஆசையை விட்டுடுங்க. துன்யா உலகம் அல்லாஹ் முடிவு செய்த விடயம், அல்லாஹ் தந்தே தீர்வான். ஒரு குழந்தையும் ஒரு தாயும் நினைக்கிறாங்க, பிள்ளைகளும் அந்த தாயும், என்ன வாப்பா இல்லாட்டி என்னோட வாழ்க்கையே இல்லைன்னு சொல்லி பிறந்தாண்டையும் பழக்கிறோம். ஈமான பிள்ளைகளுக்கு அல்லாஹ் தருவார் என்ற நம்பிக்கை இல்லை, நான் கேட்கிறேன் கண்ணியமானவர்களே, எத்தனையோ குடும்பத்தில் வாப்பா மௌத்தா போயிட்டாரு, அந்த வாப்பா இல்லாட்டி அந்த பிள்ளைகளுக்கு மனைவிக்கு வாழ்க்கை இல்லைண்டா, அந்த வாப்பா மௌத்தானா பிள்ளைகளும் மௌத்தாகணுமே, பசி பட்டினியாக இருக்கணுமே. சில குடும்பத்தில் வாப்பா மௌத்தானத்துக்கு போறவுதா அந்த குடும்பமே நல்லாயி, அவர் இருக்கக்கூட உருப்பட்டதே இல்லை. அப்போ ரிஸ்க் தாரது யாரு? அல்லாஹு தாலா முழு தேவை நிறைவேற்றுகின்றான். குர்ஆன் சொல்கிறது, அல்லாட கையிலதான் எல்லாருக்கும் இருக்கு. மனுஷன் மட்டுமல்ல, பறவையை பாருங்க, நபி அலைஹிஸ்ஸலாமு காலையில வரும் மௌத்தோட போகுது, மாலையில வரைக்குள்ள வரும் நிறைஞ்சிட்டுனாலே இவன் பறவை கடலுக்கு போகுது மீன் பிடிக்க. தொழிற்சி எந்த பறவை போகுது, எந்த பறவை கடை போட்டிருக்குது, எந்த பறவை பைக்குள்ள பொட்டியை கட்டி வியாபாரத்துக்கு போகுது, பறவைகள் போகுதா? காட்டுல மிருகங்களை பாருங்க, லட்சக்கணக்கான மிருகமே, எல்லா மிருகமும் சாப்பிடுது, எல்லா மிருகமும் குட்டிகளும் பெற்றெடுத்தது, எல்லா மிருகமும் எல்லாம் செய்து எது தொழிற்சியுது அல்லா கேட்கிறானே கண்ணியமானவர்கள். இதெல்லாம் நீங்க பார்க்கலையா? கடல்ல பாருங்க, கோடான கோடி மீன் இருக்குது, மிக பிரமாண்டமான மீன்கள் இருக்குது. சகாபாக்கள் ஒரு மீனை பிடிச்சாங்க ஒரு யுத்த களத்துல, பிடிக்கல அல்லா கொடுத்தான் அவங்களுக்கு, கரை ஒதுக்கிச்சு. எவ்வளவு பயங்கரமான மீன்னா, அந்த மீனுடைய கண்ணை தோண்டி கொழுப்படுத்திட்டு அந்த கண்ணுடைய வளையத்துக்குள்ள 18 பேர் உட்கார்ந்தாங்க சஹாபாங்க. எத்தனை பேர்? மீன் கண்ணுடைய வளையத்துக்குள்ள 18 பேர் உட்கார்ந்தாங்க. ஒரு லொரி மாதிரி ஒரு கண். கண்ணியமானவர்களே, அம்பர் மீன் என்று சொல்றது கிதாபுகள் எழுதி இருக்கிறாங்க. இவ்வளவு பிரமாண்ட மீனுக்கு ரிஸ்க் கொடுப்பது யார்? திமிங்கிலும் எத்தனையோ லிட்டர் கணக்கில் பால் குடிக்குவான். கடலுக்குள்ள எங்கப்பா பால் குடிக்கும்? அல்லாஹ் கொடுக்கிறான் கண்ணியமானவர்களே. அப்ப புத்தி இல்லாத ஐயறிவு ஜீவன்களுக்கு வழங்குது, இந்த ரப்பு எனக்கு தேவையை நிறைவேற்றுறான். அல்லாஹ் கேட்கிறான் சூரா தபாரக் அல்லதீல, அவலம் யரவு இல தைரி ஃபவ்கஹும் ஸாஃபாத்தி வயத்மிர். இந்த மனிதன் பார்க்கலையா வானத்துக்கு மேல இந்த பறவைகளை? அது சாப்பாக்கி உயர்த்தவின் தன்னை சிறக விரிச்சிக்கும் பறக்குது, தன்னை சிறக மடிச்சிக்கும் பறக்குது, அவன் பார்க்கலையா? மாயூசிக்கு உன்னை இல்லவான் அல்லா சொல்றான். இந்த பறவையை விழாமலுக்கு பிடிச்சிருக்கிறது அவன்தான், அல்லா பிடிச்சிருக்கிறான், அல்லாத பாதுகாக்கிறான். சூரா தபாரக்கல் நதி சொல்லுது, அல்லாஹு தஆலா கேட்கின்றான், நீங்க குடிக்கிற தண்ணீருக்கு தானே வானத்திலிருந்து பெய்த மழை, இந்த மழை தானே எங்களுக்கு குடிக்கிற தண்ணி, நிலத்துல போய் நிலத்திலிருந்து ஊறி தண்ணி வருகுது. அல்லாஹ் கேட்கிறான், நாங்க இது உப்பு தண்ணியாக இறக்கினா உங்களுக்கு தண்ணி தாரது யாரு? உப்பு தண்ணியை குடிக்கணுமா? அல்லாஹ் சூரா தபாரக்கல்லதியை கேட்கிறான் கடைசி பகுதியில், இந்த பூமியில இருக்கிற கணர் தண்ணீருக்கு தானே இந்த தண்ணியை நாங்க அப்படியே பூமிக்குள்ள விழுத்து விட்டால் உங்களுக்கு தண்ணி பமையத்தி கும்பிமா இம்மா ஈன், உங்களுக்கு குடிக்கிற தண்ணியை கொண்டு வாரவன் யார்? அல்லாஹ் கேட்கிறான். நீங்க வெள்ளாம செய்யுங்களே, இந்த வெள்ளாம செய்யும் பொழுது லவ் நஷா உலக அல்லாஹு ஃபதாமன், உங்களோட நெற்கதிர்களை நாங்க பதறுகளாக பதக்கடைகளாக மாற்றினால் உங்களுக்கு சாப்பிட சோறு தாரது யாரு? அல்லாஹ் கேட்கிறான். கண்ணியமானவர்களே, நாங்கள் தான் உங்களுக்கு கடல் வழிகளை லேசாக்கி தந்திருக்கிறோம், கப்பல் ஓட்டக்கூடிய பாதைகளை அமைத்து தந்திருக்கிறோம். இதை நாங்கள் செய்யாட்டி நீங்க எப்படி இந்த கடல்ல இருந்து நீங்க மீனை பிடிச்சு கொள்வீங்க? எல்லாம் கேட்கிறோம். எனவே கண்ணியமானவர்களே, ஐயறிவு கொண்ட முழு ஜீவராசிகளுக்கும் தெரியும் தன்னுடைய தேவையை நிறைவேற்றுறவன் அல்லாஹ், நாங்கள் தான் எங்களை புத்தியை கூறோம். எனவே கண்ணியமானவர்கள், சம்பாதிக்கிறதுல நாங்க அவசரப்படக்கூடாது, பேராசப்படக்கூடாது, அடிப்படை தீனோட இருக்கணும், எங்கட அடிப்படை தீனோட இருக்கணும். கண்ணியமானவர்களே, உலகம் எங்க ஒரு தேவை, தீனுங்கிற ஒரு நோக்கம். வாகன மோரன்னு சொன்னா பெரியோர் வேனுக்கு முன்னால் ஒரு பெரியோர் கிளாஸ் வச்சிருப்பாங்க கண்ணாடி, அது ரோட்டை பார்த்து ஓடுறதுக்கு, அந்த கண்ணாடி ரோட்டை பார்த்து ஓடுறதுக்கு வேன. கொழும்புக்கு போறவரு அந்த கண்ணாடியை பார்த்து ரோட்டை சரியா பார்த்தாதான் அவர் கொழும்புக்கு போய் சேருவார். சைட்ல ரெண்டு கண்ணாடி வச்சுக்கிதே, சைட் கண்ணாடி, அதுவும் கண்ணாடி தான், ஆனா அது நோக்கம் இல்லை கண்ணியமானவர்களே. அது தேவை, அது தேவை. என்ன தேவை? பின்னால வாகனம் அங்க போன் அடிச்சா பார்க்கணும், என்ன வாகனம் வருகுது, எப்படி சைட் கொடுக்கணும், அல்லது ரிவேர்ஸ் பண்ணக்குள்ள பார்க்கணும் எதுல படுகிறதுன்னு சொல்லி. இந்த சைட் கண்ணாடி என்னவோ பார்த்துக்கொண்டு ஓடுவானா டிரைவர்? சைட் கண்ணாடியே பார்த்துக்கோ டிரைவர் ஓடுறாரு. என்ன வழங்குமா அவருக்கு? வாகனத்துக்கு முன்னால வழங்குமா பின்னால வழங்குமா? அடுத்தது என்ன நடக்கும்? எக்ஸிடம் பட்டுவார், கதை முடிஞ்சு. நாங்கெல்லாம் சைட் கண்ணாடியை பார்த்துட்டு வாகனம் ஓட்டுறோம் துணியாவில், மெயின் கண்ணாடியை பார்த்துட்டு ஓட்டினா தானே கொழும்பு போய் சேரும். தேவைக்கு பார்க்கணும் சைட் கண்ணாடி. கண்ணியமானவர்களே, நாங்க உலகத்துல பிறந்து இருக்கிறது குர்ஆன் சொல்லுது, லியபுலுவக்கும் மையுக்கும் அஹ்சனு அமலா. உங்களை யாரும் நல்லவர் செய்கிறார்கள், அல்லாஹ் சோதிப்பதற்காக அனுப்பியிருக்கிறார். சொர்க்கத்தை தயாரிக்க அனுப்பியிருக்கிறான். எங்கட மெயின் கண்ணாடி சொர்க்கத்துக்குரிய அமல், சைட் கண்ணாடி தான் காசு பணம் தருவது, சாப்பாடு தருவது, மனைவி மக்கள், குடும்பம், வீடு, வாசல், கடை, தொழில் எல்லாமே சைட் கண்ணாடி. மெயின் நோக்கம் எங்கட தீனாக இருக்கணும், எங்கட தொழுகை, எங்கட நோம்பு, எங்கட ஜகாத், எங்கட ஹஜ், எங்கட குடும்ப வாழ்க்கை, எங்கட கொடுக்கல் வாங்கல் எல்லாம் சரியா இருக்கணும். இது தீன். நாங்கெல்லாம் இப்ப தொழிலுக்காக வேண்டி தொழுகை இல்லை, ஒன்றுமே இல்லை, சைட் கண்ணாடியை பார்த்துட்டு போறோம். எப்ப எச்சிரப்படுவோம்? அந்நியமானவர்களே, மெயின் கண்ணாடியின் பக்கம் திரும்பணும், நோக்கத்தின் பக்கம் திரும்ப வேண்டிய தேவை உள்ளவர்களாக இருக்கிறோம். இப்படி திரும்பினாதான் அல்லாஹு தஆலா சொல்கின்ற சிறப்பு எங்களோட மௌத்துக்கு பின்னால கிடைக்கும். அந்நியமானவர்களே, அன்பானவர்களே, சஹாபாக்கள் முன்மாதிரியாக இருந்தாங்க. அதனால நாங்க இந்த பிள்ளை வளர்ப்புல மிக பெரும் கவனம் செலுத்த வேண்டும். எங்களோட குழந்தைகள் மூலம் நாங்கள் இந்த துன்யாவை ஆசைப்பட்டு கூடாது. நான் சொன்ன உதாரணத்தை ஒவ்வொரு நாளும் நினைச்சு பாருங்க. எனக்கு சகராத்துல உதவி செய்யக்கூடிய குழந்தை என்னுடைய தீன் உள்ள குழந்தைதான். அவன் படித்து வைத்தியனாகட்டும், இன்ஜினியர் ஆகட்டும், காசுக்காரனாகட்டும், பிசினஸ் மேன் ஆகட்டும், எல்லாத்துக்கான அவன் தீன்தாரி ஆகட்டும் என்று முதலாவது நினைங்க. அது கிடைக்குது, பரவாயில்லை, நூறு நாளா நூறு, பிரகாசத்துக்கு மேல பிரகாசம். எனவே கண்ணியமானவர்களே, தீன் தான் அடிப்படை, இந்த தீனுடைய வாழ்க்கை தான் அடிப்படை. இந்த வாழ்க்கையை தேடி தேடி படிப்போம். இதை படிக்கத்தான் இங்க வந்திருக்கிறோம். அல்லாஹு தஆலா இந்த பயானில இருந்து எங்களோட பிள்ளை குட்டிகளை பெற்றெடுக்கிற நோக்கத்தை, அவர்களை வளர்க்கிற நோக்கத்தை உயர்தரமான மௌத்துக்கு பின்னால் வாழ்க்கையாக ஆக்கியருவானாக. யா அல்லாஹ், எங்களோட பிள்ளை குட்டிகளை கண்குளிவாயாக. எங்களோட பிள்ளை குட்டிகள் யாரெல்லாம் வழிகட்டு திரிகிறார்களோ அவர்களுக்கு நேரான வழியை காட்டி தருவாயாக. எங்களது தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. அவர்கள் இரக்கம் காட்டி அன்பு காட்டி எங்களை வளர்த்தது போன்று, சீராட்டியதை போன்று அவர்களும் நீ இரக்கமாக நடந்து கொள்வாயாக. யாரெல்லாம் கபராளிகளாக இருக்கிறார்களோ அவர்களுடைய கபர்களை பிரகாசமாக்குவாயாக. யாரெல்லாம் நோயாளிகளாக இருக்கிறார்களோ அவர்களுடைய நோய்களை குணப்படுத்துவாயாக. ஆரோக்கியமான சுகமான வாழ்க்கையை கொடுப்பாயாக. பயங்கரமான கூடிய நோயினங்களை விட்டு எங்களையும் அவர்களையும் பாதுகாத்தருவாயாக. இந்த உலகத்திலே கண்ணியமான உயர்வான வாழ்வையும் மறுமையில் உயர்ந்த சுவர்க்கத்தின் வாழ்வையும் தந்தருவாயாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.